SBS தமிழ்.
மெல்பர்ன் கப் வெற்றி குதிரையின் பயிற்சியாளர் டேரன் வேர் உட்பட மூன்று ஆண்கள் இன்று காலை மெல்பர்ன் பெலராட் பகுதியில் கைதாகி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு துப்பாக்கி, போதைப்பொருள் உட்பட சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரியவந்துள்ளது. கைதானவர்கள் மீது எதுவித குற்றச்சாட்டுகளும் பதியப்படாமல் அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் மேலதிக விசாரணைகள் தொடர்வதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் அவ்விசாரணைகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நடைபெற்று வந்ததாக விக்டோரியா போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் நீல் பெட்டர்சன் கூறியுள்ளார்.
At a couple of those properties, those searches are still ongoing at the moment. We have initially located a number of items which police have seized, including what we believe to be an unregistered firearm, three conducted energy devices, commonly called tasers or in the racing industry referred to as jiggers. And at another property, we also seized a fourth conducted energy device and a small quantity of what we believe to be cocaine.
வங்கிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட ராயல் கமிஷன் இறுதி அறிக்கையை விரைவில் வெளியிடுமாறு லேபர் கட்சி கேட்டுள்ளது. வருகிற பிப்ரவரி மாதம் முதலாம் திகதியன்று அறிக்கையை பெறவுள்ள அரசு அதனை நான்காம் திகதி மாலை வெளியிட உத்தேசித்துள்ளது. திங்கட்கிழமை பங்குச்சந்தை மூடப்பட்ட பின்னரே அறிக்கை வெளியிடப்படும் என அரசு உறுதியாக கூறியுள்ளது. ஆனால் வெள்ளி மாலை அல்லது வார இறுதியில் அறிக்கையை வெளியிடப்பட வேண்டும் என லேபர் கட்சியின் பேச்சாளர் கிறிஸ் போவன் வலியுறுத்தியுள்ளார்.
Instead, the government's chosen to sit on it for those extra days, not take the Australian people into their confidence, not share it with the victims of bank rip-offs, not share it with consumer groups, not even share it with the sector, but to buy themselves three or four days to think about what they would do about it.
ஆனால் அரசின் முடிவினை வலுவாக ஆதரித்து பதிலளித்துள்ளார் கருவூல காப்பாளர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க்.
What we are seeking to do is to proceed in a careful and considered manner about something which is very important to the community and very important to the economy. We want to have a strong, stable banking system, but one where the public have confidence in our financial institutions, where we want a system where the public can trust their financial advisors and can trust their banks.
நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர் கிளாடியஸ் பெர்ஜெக்லியன் அடுத்த தேர்தலின் பின்னர் சிறுபான்மை அரசாங்கத்தையே எதிர்கொள்ள நேரிடும் என கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இரு கட்சிகளுக்கிடையிலான விருப்பு வாக்கில் லேபர் மற்றும் லிபரல் கூட்டணிகள் தலா 50 வீதங்களை பெற்றுள்ளனர். விருப்பிற்குரிய முதல்வராக கிளாடியஸ் பெர்ஜெக்லியன் எதிர்க்கட்சித் தலைவர் மைக்கேல் டாலியுடன் 44-31 என முன்னணியில் உள்ளார். இக்கருத்து கணிப்பு பற்றி நியூ சவுத் வேல்ஸ் முதல்வர் இவ்வாறு தெரிவித்தார்.
We always knew it would be tight, and my focus remains at the citizens of New South Wales. We've worked our guts out to be in a strong budget position. We took the state from last to first, and now we're delivering the infrastructure and services across the state of New South Wales, which our citizens rely on. That's my focus. It always has been.
முன்னாள் லிபரல் கட்சியின் உறுப்பினரும் மெக்வாரி வங்கி ஊழியருமான ஒலிவர் ஏட்ஸ் சுயாதீன உறுப்பினராக போட்டியிடவுள்ளார். இவர் கருவூல காப்பாளர் ஜோஸ் ஃப்ரைடன்பர்கை கூயோங் பகுதியில் எதிர்த்து போட்டியிடவுள்ளதாக அறிவித்துள்ளார். ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் அத்தொகுதியில் 2010 இருந்து வெற்றி பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி ஒலிவர் ஏட்ஸ் இவ்வாறு குறிப்பிட்டார்.
The other thing that I'm really pleased to have young people here is that this is the time to change politics in Australia. We need to bring back trust and integrity to politics. For most people, politics is considered to be an art of spin, an art of telling lies, an art of not telling you what's true. As standing as an independent, I hope to change that. I hope to change the way that people respect politics.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். மெக்டொனால்ட்ஸ் ஆஸ்திரேலியாவில் சுமார் $500 மில்லியன் செலவில் 45 புதிய கிளைகளை திறக்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த உணவகங்கள் சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களில் அமையவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 5 புதிய கிளைகளை திறந்த மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் ஆஸ்திரேலியா முழுவதும் 981 கிளைகளை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 ஆண்டுக்குரிய முதலாவது கருத்து கணிப்பில் ஆளுங்கட்சிக்கான முதன்மை வாக்குகள் 2% அதிகரித்துள்ளன. எனினும் இரு கட்சி விருப்பு அடிப்படையில் எதிர்க்கட்சியான லேபர் கட்சி 53-47 என தொடர்ந்தும் முன்னிலை வகிக்கிறது. இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 128 இலங்கை ரூபாய் 92 சதங்கள், 51 இந்திய ரூபாய் 21 காசுகள், 0.97 சிங்கப்பூர் டாலர், 2.95 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வதும் இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வருகிற வெள்ளியன்று ஆரம்பமாக உள்ளது. இந்த ஆட்டம் கன்பராவில் உள்ள மெனுகா ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இது மெனுகா ஓவலில் இடம்பெறும் 1வது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆகும். இரு நாடுகளுக்கிடையிலான 1வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று 1-0 என்னும் புள்ளிகளுடன் முன்னணியில் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலார்ந்த காலநிலை 37 செல்சியஸ். அடிலைட் மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் பின்னர் தெளியும் 25 செல்சியஸ். மெல்பர்ன் ஓரிரு மழை பெய்து ஓயக்கூடும் 21 செல்சியஸ். ஹோபார்ட் ஓரிரு மழை பெய்து ஓயக்கூடும் 18 செல்சியஸ். கன்பரா மிகவும் சூடான காலநிலை 35 செல்சியஸ். சிட்னி மிகவும் சூடான காலநிலை 38 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் மழை பெய்யும் சாத்தியமுண்டு 32 செல்சியஸ். டாவின் ஓரிரு மழை புயலடிக்க வாய்ப்புண்டு 31 செல்சியஸ். நேர்களே, ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்காக அண்ணனும் தங்கையும் தங்களுக்குள் திருமணம் செய்து கொண்டு குடிவரவு திணைக்களத்திற்கு போலி ஆவணங்களை சமர்ப்பிக்கும் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது தெரியவந்துள்ள புதிய சம்பவத்தில் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த நபர் தனது தங்கையை திருமணம் செய்து கொண்டதாக அந்த மாநிலத்தில் பெற்றுக்கொண்ட போலி ஆவணத்தை குடிவரவு திணைக்களத்திற்கு சமர்ப்பித்துள்ளதுடன் கடவுச்சீட்டை கூட போலியாக பெற்றுக்கொண்டு அதிலும் தாங்கள் இருவரும் கணவன் மனைவி என்ற பதிவுகளை உறுதி செய்யும் எண்ணம் மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் என தி ஆஸ்திரேலியன் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 2015-16 காலப்பகுதியில் மனத்துணைக்கான விசாவின் கீழ் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 278 என்றும் கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 668 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 4 வருடங்களில் இவ்வாறான சுமார் 1500 விண்ணப்பங்கள் ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil